மன்னவனே ஒன்று மாறறியாச்சிறியேன். நான் உன்னை வந்து ஒன்ற வேண்டும். ஒன்றுதல்னா திருவடியிலே சம்பந்தப்படுதல், திருவடியை சேரும். திருவடி அடைய நான் சேர தெரியாதவனாய் இருக்கிறேன். மகிழ்ச்சி மின்னவனே விட்டிடுதி கண்டாய். ஆகவே மகிழ்ச்சி மின்னவனே, மகிழ்ச்சியினாலே மின்னல் போல் பிரகாசிக்கின்ற பெருமானே, விட்டிடுதி கண்டாய், என்ன கைவிட்டுடாதே சுவாமி. மிக்க வேதமை நூல் சொன்னவனே, வேதம் சொன்னவன் இறைவன் வேதத்தை தன் திருவாயால் சொன்னார், வேதத்தை அருளி செய்தார். அந்த வேதத்தை மட்டுமல்ல மெய்நூல் ஆகமங்களையும் சொன்னார். மேதம் மெய்நூல் சொன்னவனே, அதுக்கு வேதத்தையும் ஆகமங்களையும் சொன்னவனேன்னு அர்த்தம். வேதமெய்நூல் என்று சேர்த்து வேதமாகிய மெய்நூலை சொன்னவன் என்ற ஒரேடியா அர்த்தம் சொல்லலாம். வேதம் என்பது ஒரு சத்தியமான நூல், அழியாதது, மெய்நூல், உண்மை நூல். இருந்தாலும் வேதமும் அந்த வேதத்தின் வழிப்பட்டதாக இறைவனாலே சொல்லப்பட்ட ஆகமமாகிய மெய்நூலும் இறைவன் சொன்னான். இறைவனுக்கு அஞ்சு முகம், அஞ்சு முகங்களிலே கீழே உள்ள நான்கு முகங்களினாலே நாலு வேதத்தை சொல்லிட்டார். இந்த கீழ் உள்ள முகத்துக்கு மேல் இருக்கிற உயர்ந்த முகம் ஈசானம், ஒரே முகம். அந்த ஒரே முகத்தினாலே 28 ஆகமங்களை சொல்றார். ஆகவே வேதத்தை விட ஆகமம் சிறப்பு. கீழ் முகங்களை விட உயர்ந்த முகங்களினாலே சொல்லப்பட்டதனாலே ஆகமத்துக்கு சிறப்பு. அதனால ரெண்டும் சொல்றார், வேதம் ஆகம் ரெண்டும் சொன்னவனே. வேதம் மெய்நூல் சொன்னவனே, சொற்கழிந்தவனே. சொல்லால் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. நீ வேதத்தையும் ஆகமத்தையும் சொன்னாலும் அந்த வேதத்தையோ ஆகமங்களையோ வைத்துக் கொண்டு உனக்கு இதுதான் இலக்கணம் என்று வரையறுக்க முடியுமா என்றால் சொல்லாலே வரையறுக்க முடியாது. சொல்லுக்கு அப்பால் பட்டவன், அதான் சொல் கழிந்தவன். மாற்றம் மனம் கழிந்த மறையோனே, சோபுராணத்தில் சொல்றார். மாற்றம்னா சொல், அதான் இங்க சொல் கழிந்தவனே, சொல்லுக்கு அப்பாற்பட்டவனே. சொல் கழிந்தவனே, கழியா தொழும்பரு முன்னவனே. உன்னை விட்டு பிரியாத அடியார்கள், அந்த அடியார்களது தொழும்பை ஏற்றுக்கொள்கின்ற முன்னவன் தலைவனே. உன்னை விட்டு பிரியாதவர்கள் தொழும்பர், தொண்டு செய்கிறவர்கள். தொழும்புனாலும் தொண்டுனாலும் அடிமைனாலும் ஒன்றுதான். அடியார்களே, அந்த அடியார் பணியை ஏற்றுக்கொள்கிற தலைவனே, பின்னுமானவனே. நீ முன்னானவன் மட்டுமல்ல பின்னுமாய் இருக்கிறாய். அதாவது முன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனேன்னு பின்னே ஒரு பகுதியில சொல்ல போறார் திருவம்பாவில. ஆகவே இதற்கு முன்னே எத்தனையோ பழைய பொருள் இருந்ததே, அதற்கும் பழைய பொருள் கடவுள். இனி வரப்போகிற புதுப்பொருள் இருக்க, அந்த புதுப்பொருளுக்கும் அடுத்தாப்போல் தோன்ற புதுப்பொருளாகவும் இவன் இருக்கிறான். ஆகவே இவன் எல்லாத்துக்கும் முன்னே எல்லாத்துக்கும் பின்னே இந்த ரெண்டையும் வைத்து இங்கே சொல்லுகிறார். முன்னவனே பின்னவனே, பின்னும் ஆனவனே. இம்முழுதையுமே, இந்த உலகம் முழுதையுமே நீ முன்னவனாக இருக்கிறாய், இந்த உலகம் முழுவதற்கும் நீ பின்னவனாகவும் இருக்கிறாய் என்று சொன்ன. முழுதையில் வேற்கண்ணியர் என்னும் மூறி தழல் முழ முழுகும் உழுது அணையே நீ விழுதி கண்டாயே. நின் வெறிமலர்த்தாள் தொழுது செல்வான தொழும்பரில் கூட்டிடு சோத்து எம்பெருமா எம்பிரான் பழுது செய்வேனே விடேல் உடையாய் முன்னை பாடுவனே. முழுது அயில் வேல் கண்ணியரு என்னும் மூறி தழல் முழுகும் விழுதனையேனை. பெண்கள் அவருடைய கண் எப்படிப்பட்டது என்பதை இங்க சொல்ற. முழுது முழுமையான, அயில் கூர்மை பொருந்திய, வேல் வேலை போன்ற கண்ணிய கண்களை உடையவர். அந்த பெண்களுடைய கண் வேல் போன்றது, கூர்மையானது, முழுசு கொஞ்சம் கூட உடையாத அப்படியே முழுசா இருக்கிற ஒரு வேல் போன்ற கண்ணை உடையவர். கண்ணியர் என்னும் மூறி தழல், அந்த பெண்கள் முழுவதுமே நெருப்பு. அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புகளுமே சுட்டெரித்து விடக்கூடிய கொதிக்கிற நெருப்பு. மூறி தழல் கொடுமையான நெருமூறினா கொடுமை, கொடுமையான ஒரு நெருப்பு. அந்த தழலுக்கு முன்ன நான் எப்படி போனேன், நெய் மாதிரி போனேன். நான் நெய்யா அந்த தழல் நெருப்புக்கு முன்னே போனா என்ன இடம் உருகி விடும். ஆகவே பெண்களுக்கு முன் போன நான் உருகி போனேன், அந்த பெண்களின் தளத்திலே மயங்கி விட்டேன் என்பதற்காக இந்த ஓமையை சொல்ல வர. மூரித்தரள் முழுகும் விழுது அணையேனே, கடலின் முன்னே போய் விழுந்து முழுகி போனே. விழுது விழுதுன நெய், விழுது அணையேனை நெய்யை போன்றவன். நெய் நெருப்புல விழுந்தா என்ன ஆகும்? உருகி ஓடிப்போம். அது போல நான் உருகி வீணாய் போனேன். விடுதி கண்டாய் அவ்வளவு மோசமான என்னை, நீ கைவிட்டுடாதே பெருமானே. நின் பெருமலர்த்தால் தொழுது செல்வான தொழும்பரில் கூட்டிடு என்னை, உன் அடியாரோடு சேர என்னையும் அடியாராக ஆக்கு என்று கேட்டு, அந்த அடியார்கள் என்ன பண்ணார்கள்? நின் பெருமலர்த்தால் உன்னுடைய வாசனை வீசுகின்ற திருவடி, வெறி வாசனை தாள் திருவடி, மலர்த்தாள் இறைவனுடைய திருவடியை சொல்லுகிற போது அது பூ போன்றதென்றும் அதற்கு ஒரு வாசனை இருக்கிறதென்றும் பலரும் சொல்லுவார்கள். விநாயக கடவுளை எடுத்த எடுப்பல முதல் வரியிலேயே சீத களவ செந்தாமரைப்போம் பாதம், சீதம் குளிர்ச்சியும் களவம் வாசனையும் செந்தாமரைப்பும் செந்தாமரைப்பூவை போன்றதுமான பாதம், அந்த பாதமானது குளிர்ச்சியா இருக்கு, பிறகு களவம் வாசனை அடிக்குது, தாமரப்பூ போல இருக்கு என்று மூணு அடமொழி சொல்லித்தான் பாதத்தை விநாயகர் பாதத்தை சொல்ல வர. அதே மாதிரி திருவாசகத்துல பல இடத்துல திருவடியை சொல்லும் போது வெறியார் மலர்த்தாள் வாசனை வீசுகிறது, விரை மலர்த்தாள் என்றெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுவார். விரை மலர்த்தாள் வாசனை வீசுகிற தாள், அது என்ன? இப்ப பூ எடுத்தா மோந்தா வாசனை அடிக்குது, அதுபோல சுவாமியினுடைய காலம் வந்தா வாசனை வருமா என்ன? அப்படின்னா அந்த வாசனை என்பது ஞானம், ஞான மனம். அங்க போனா அறிவு, அறிவு வாசனை அடிக்கும். அங்க போனா அறிவை நமக்கு வந்துடும், அந்த வாசனை நமக்கு அறிவை உண்டாக்கும், அறிவென்ற மனம். அதனால அங்கே வாசனை என்று சொல்வது இந்த பூவுக்கு பூவிலிருந்து வருகிற வாசனை அல்ல, அது ஞான மனம். ஞானம் என்றதற்கு பொருள் கொள்ள வேண்டும். வெறி மலர்த்தாள் தொழுது செல்வான தொழும்பரில், உன் திருவடியை வணங்கி 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 அவர்கள் எந்த வானத்துக்கு போகிறார்களோ, செல்வான தொழும்பரு அவர்கள் செல்லுகின்ற வானத்து உயர்ந்த இடத்திலே இருக்கிற தொழும்பர் அடியாரை, தொழும்பரில் அடியாரை போல கூட்டிடு, அந்த அடியாரை போல என்னையும் உன் திருவடியிலே கூட்டிக்கொள், அல்லது அடியாரில் கூட்டிடு அடியாரோடு என்னையும் சேர்த்து, அந்த அடியாரை எப்படி உன் திருவடியில வச்சிருக்கிறியோ அந்த அடியார் கூட்டத்தோடு என்னையும் உன் திருவடியில் சேர்த்துக்கொள் என்று கேட்கிறார். எனவே இதற்கு முன் பல அடியார்கள் இறைவன் திருவடியை சேர்ந்தார்கள் என்றும், அந்த வரலாற்றை கேட்ட மணிவாசகருக்கு தானும் அந்த அடிக்கு போக வேண்டும் என்றும் விருப்பம் மேலிட்டார். இவர் முன்னே இறைவன் திருவடியடைந்த அடியார்கள் என்று சொல்வது ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் போன்ற பெரியவர்களை, அந்த பெரியவர்களைத்தான் இங்க வெறிவளர்த்தால் தொழுது செல்வான தொழும்பர் என்று சொன்னது இந்த மூன்று பெரிய அடியார்களைத்தான் குறிப்பிடுகிறார். அந்த அடியார்களைப் போல என்னையும் உன் திருவடியில் கூட்டிக்கொள். சோத்து எம்பெருமான், எம்பெருமானே உனக்கு வணக்கம். சோத்து அப்படின்னா தோத்திரம், உனக்கு நான் வணக்கம் சொல்லுகிறேன். தோத்திரம் என்ற வார்த்தை சுருங்கி சோத்து என்ற சொல்லாக சுருங்கி வருகிறது. இது திருவாசகத்திலே மட்டும்தான் நாம் பார்க்கும் இந்த சோத்து என்ற வார்த்தையை நாம் திருவாசகத்திலே பார்க்கும். இது தோத்திரம், தோத்திரம் என்பதனுடைய திரிபு, உங்களுக்கு வணக்கம், உங்களுக்கு தோத்திரம், உங்களை நான் தோத்திரம் செய்கிறேன் என்று அதுக்கு அர்த்தம். சோத்து எம்பெருமான், பெருமானே உனக்கு நான் தோத்திரம் சொல்கிறேன், வணக்கம் சொல்லுகிறேன். பழுது செய்வேனே, நான் கெட்டதே செய்தவனாயிருந்தாலும் என்னை விடே விடாதே பெருமானே. உடையாய் எனக்கு நீதான் எஜமான், உன்னை பாடுவனே, உன்னை நான் பாட்டு பாடுறேன், உன்னை நான் உயர்ந்து புகழ்ந்து பாடுகிறேன், என்னை பெருமானே விட்டு விடாது. உனக்கு வேணும் பாட்டு வேணும்னு வேணால் கேட்டால் கூட உனக்கு நான் பாட்டும் பாடித்தருகிறேன், என்னை விட்டு விடாதே என்று சொல்ற. அப்ப உன்னை பாடுவேன் என்பதனாலே முன்னே இருந்தவர்கள் எல்லாம் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரும் எப்படி அவரை பாடி அடைந்தார்களோ அதுபோல நானும் வேணாலும் உன்னை பாடுகிறேன் என்ற கருத்திலே அவர் சொல்லுகிறார். அப்பரும் சுந்தரரும் போன்றவர்கள் எப்படி பாடினார்களோ அதுபோலவே நானும் உன்னை பாடுகிறேன் என்று காரணமும் சொல்லி கேட்கிறார். அடுத்த பாட்டுக்கு வரும். பாடித்திலேன் பணியேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சூன் வீடிற்றிலேன் என விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அறிந்து அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனரு என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள் உருகேன் நின் உழைத்தன நின்று உழைத்தனனே பாடிற்றிலேன். பெருமானே உன்னை அடையணும்னா இதற்கு முன்னிருந்த பெரியவர்கள் எப்படி பாடினார்களோ அதுபோல் நான் பாடணும். எனக்கு பாட தெரியலன்னா அவங்க பாடின பாட்டே பாடினா போறோம். முன்னே இருந்தவர்கள் எப்படி பாடினார்களோ அது பாடினால் போதும். அதுக்கு சொல்றார் சுந்தரமூர்த்தி சொல்லித்தர, நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தரும் நாவினுக்கு அரசனும் சொல்லியவே சொல்லிய துகப்பானை. அந்த சோபுருமானை போய் நாம் புகழணும். அந்த சோபுருமான் நம்மிடத்திலே ஆசைப்படணும்னா நாம் புதுசா பாட்டு பாட வேண்டியதில்லை. இதுக்கு முன்ன நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் ரெண்டு பேர் பாடின பாட்டிருக்கே, அதை அவர்கள் சொல்லியவே சொல்லி அவர்கள் சொன்ன பாட்டையே திரும்ப அந்த பெருமாண்டத்தை சொல்லி ஏத்தினால் அந்த ஏத்து உகப்பான் அந்த பாட்டை அவன் ரொம்ப விரும்பி கேட்டுடுறான். ஆனால் நமக்கு ஒரு வேலை மிச்சம், நாம் புதுசா ஒரு பாட்டை கவனம் பண்ணி செய்யுளை ஏற்றி இறைவென்று கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவர்கள் பாடின பாட்டு போதும். அவர் சுந்தரரே சொல்றார் பாருங்க, சுந்தரரே ஞான சம்பந்தர் பாட்டி நாவுக்கரசரையும் பாட்டியும் போனா போறோம்னா. அதனாலதான் அவர் நிறைய தேவாரங்களுடைய வரிகளை எல்லாம் சுந்தர தம்முடைய பாடல்ல நிறைய பாடியிருக்கார். அதே இவருக்குன்னு தெரியும். அதனால்தான் இவர் என்ன சொல்றாரு, அது மாதிரி நான் பாடிட்டேன் பணிகேன் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யல. மணி நீ ஒளித்தாய்க்கு, மணி குருமணியே குருநாதரே, மணி என்பது இங்க குருமணி குருநாதர் என்ற அர்த்தத்தில் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா திருவாசகம் படிக்கிறவர்கள் இதை குறிச்சுக்கணும். இது மாதிரி இடத்த பல இடத்துல திடீர் திடீர்னு மணி மணி மணின்னா நம்ம வந்து இந்த நவரத்தனத்துல ஒண்ணுன்னு சாதாரணமா அப்படி நினைச்சு அர்த்தம் பண்ணக்கூடாது. இவர் எதை சொல்றாரு இங்க, குருநாதரோடு தலை சிறந்தவர் குருமணி. அத முதல்ல சொல்றாரு, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணி. அந்த இடத்துல குருமணிங்கிறார் இல்லையா, அதான் என்ன பண்ணுவார் சமயத்துல குருமணின்னு சொல்லாம மணின்னு கூட சொல்லுவார். அது மாதிரி இந்த இடத்துல வரும்போது மணியே மணி நீ ஒளித்தாய் குருவாகி நீ என்னை விட்டு பிரிந்தாய். என்னை விட்டு பிரிந்தார்னா இவர் ஏதோ மாணிக்கத்தை துணியில முடிச்சு போட்டு வச்சிருந்தாரு, எங்கோ அவிழ்ந்து முடிச்சு காணா போச்சு மாணிக்கம்னா நினைக்கிறார். என்னை விட்டு ஒழிந்த மணி என்ன, நான் மாணிக்கத்தை ஒன்னு பத்திரமா வச்சிருந்தேன் அது காணா போச்சுங்கிற அர்த்தத்திலேயே பாடுறார். இல்ல, என் குருமணியே நீ என்னை விட்டு நீ பிரிந்து போனாய் என்பதைத்தான் இங்கே சொல்ல வர. மணி நீ ஒளித்தாய்க்கு, அப்படி ஒளித்த உனக்காக நான் என்ன பண்ணிருக்கணும், என்னை விட்டு நீ வெப்னைக்கு பிரிஞ்சியோ அன்னைக்கே பச்சூன் வீடிக்கிலேன் இந்த பசுமையான என்னுடைய உடம்பை அழித்து கொண்டிருக்கணும் வெட்டிக்கணும் அல்ல ஆத்துல குளத்துல விழுந்திருக்கணும் எப்படியாவது செத்துருக்கணும். நான் சாகவில்லை, பச்சு ஊன் வீடிக்கிலேன் வீடிக்கிலேனை விடுதி கண்டாய் அதனால என்ன விட்டு விடாதே சுவாமி. வியந்தாங்கு அலறி தேடித்திலேன், சரி போகட்டும் நீ என்னை விட்டு மறைஞ்சிய இல்லையா, மறைஞ்ச நீ இந்த ஊர்ல அடுத்த ஊர்ல வேற ஏதாவது ஊர்ல போய் இருப்ப என்று நினைத்து கொண்டு அலறி அடைச்சு கொண்டு ஒவ்வொரு ஊரா போய் குருநாதர் வந்தாரா குருநாதர் வந்தாரா நீங்க பாத்தீங்களா என்று தெரு தெருவா நான் கேட்டிருக்கணுமே கேட்கலையே அப்படிங்கிற. வியந்து ஆங்கு அலறி தேடித்திலேன் இறைவனை அந்த குருநாதரை அலறி அலறி நான் வீடு வீடா சென்று ஊர் ஊரா தெரு தெருவா தேடி தேடவில்லையே என்று அது மாதிரி தேடி ஆகணும். அந்த காலத்தில் எல்லாம் அது மாதிரி ஒரு காதலனை பிரிந்த ஒரு காதலி தன் காதலனுக்காக ஊர் ஊரா தெரிந்தாளாம். ஆதிமந்தின்னு ஒருத்தி சங்க இலக்கியத்துல சொல்றான், அவனுடைய கணவன் ஆட்டனத்தி. அந்த ஆட்டனத்தியும் ஆதிமந்தியும் காவிரியில குளிக்க போனார்கள். 18 பேர் பெரிய வெள்ளம் ஆத்துல போகுது பூம்புகார்ல. ஆட்டனத்தி சேர நாட்டுக்காரன், சோழ நாட்டுல ஆத்துல குளிச்சு பார்த்தவன் அல்ல அவன். என்ன பண்ணா அந்த 18 பேர் வெள்ளத்துல இறங்கினவன் தண்ணியோடு அடிச்சிட்டு போடு. இந்த பெண் இவளுக்கு நீச்சல் தெரியும், சோழ நாட்டுக்காரி ஆதிமந்தி. இவளை இறங்கி பார்த்தா அவன் உடம்பு எங்க போயிட்டு இவளால தேடி கண்டி முடியல. கரையில ஏறுனா அந்த கரையிலே ஓடுறான். யாராவது பாத்தீங்களா என் கணவனை பாத்தீங்களா, விழுந்து விழுந்து இறந்து தேடுறான். அதுக்குள்ள அது கடல் சமுத்திரத்துல அவனுடைய உடம்பு போய் அலையில மோது மோதுற காலத்துல அங்க அலையில செம்படச்சி உறுத்தி மருதின்னு அவ ஓடமிட்டு வை. இந்த மாதிரி ஒருத்தர் மருகிறானே உயிருள்ளதோ உயிர் இல்லதோ எப்படியோ அதை கரை சேர்த்துருவோம் என்று அந்த உடம்ப தூக்கி தன்னுடைய தோணியில போட்டு கரை கொண்டு வந்தா உடம்புல சூடு இருக்கு, சாகல. அவனை தன்னுடைய வீட்டு குடிசைக்கு எடுத்துட்டு போய் பக்குவமா அவளை வளர்த்து வர அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மருதி இடத்திலே காதல் கொண்டா வீட்டிலேயே இருக்கிறான். இந்த ஆதிமந்தி ஊர் ஊரா பைத்தியம் முடிச்சு போய் தேடினாலாம். சங்கே இலக்கியம் சொல்லுகிறது, தெருத்தெருவா தேடினால் ஊர் ஊரா தேடினால் ஆதிமந்தியை கண்டீரோ என்று திரிந்தத்தியை கண்டீரோ என்று தெரிந்த ஆதிமந்தியை போல என்று சங்க இலக்கியங்கள் சொல்லு. அப்புறம் கணவன் கண்டுபிடிச்சிட்டான் அது கதை. அது மாதிரி இந்த குருநாதரை காண வேண்டும் என்று ஒரு தேடணுமே, தேடலையேங்கிற தேடுறதுக்கு கூட அந்த காலத்துல ஒரு கதை இருக்குங்கிறதுக்காக சொல்றன. ஒரு காதல காதலி காதலனை தேடினார். மாணிக்க மாசர் ஒரு காதலி, இறைவன் ஒரு காதலன், காதலனை இந்த காதலி தேடிட்டு. நாயநாயகி பாவம் தானே மாணிக்க வாசக. தன் கணவனாகிய குருநாதர் என்று மறைந்தாரோ அவரை பிரிந்த ஏக்கத்துல எங்க போனார் எங்க போனான்னு தேடி இருக்கணுமே, நான் தேடலையே. தேடித்தீரேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்தீரேன் சிவன் எவ்விடத்தான். அந்த குருநாதர் எந்த ஊர்ல இருக்கார், எவ்விடத்தான் எவர் கண்டனர் யாரு பார்த்தா, நீங்க பாத்தீங்களா இந்த தெருவோடு போனாரா, அங்க பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா அப்படி விசாரிச்சிருக்கணுமே, நான் விசாரிக்கலையே அப்படி அங்கலாய்க்கிறார். எவ்வளவு பெரிய வருத்தம் பாருங்க மாணிக்க வாசகர். அந்த சிவன் எவர் கண்டன் இருக்கிறார், யார் அவனை பார்த்தார்கள் என்று நான் ஓடிக்கிறேன். ஓடி ஓடி தேடவில்லை, கிடந்து உள் உருகேன். ஒரு இடத்துல விழுந்து புரண்டு மனம் உருகினேனா, பிரிவுக்காக அதுவும் செய்யவில்லை. உழைத்தனே வீணாக காலத்தை போக்கிவிட்டே என்று வருந்து இந்த பாடலை சொல்லுகிறார். உழைதரு நோக்கியர் கொங்கை பலா பழத்தீயின் ஒப்பாய் விழி விழை தருவேனை விழுதி கண்டாய் விடின் வேலை நெஞ்சும் மழை தரு கண்டன் குணம் கிளி மானிடன் தேய்மதியன் மழை தரு மாபரன் என்றென்று அறைவன் பழிப்பினையே. இப்ப மாணிக்க வாசகர் கொஞ்சம் தைரியம் வந்துடுது, சௌருமானிய எதுக்கிறார். அதாவது ரொம்ப துயரம் அதிகமா போயிட்டுதுன்னா அரியார்கள் என்ன பண்றாங்க, சுவாமி எதுக்கிறார். சுந்தரமூர்த்தி கூட அப்படித்தான் பண்ணிட்டார். கண்ணு ரெண்டுல ஒரு ரெண்டு கண்ணும் அவசப்பட்டு வரும்போதே இறைவன் திட்டிகிட்டே வர்றார். ஒரு கண்ணு காஞ்சிபுரத்துல கிடைச்சது, ரெண்டாவது கண்ணு ஒண்ணு வேணும்னு திருவாரூருக்கு வந்து அங்க பாட்டு பாடுறார். அந்த பாட்டு பாடும்போது மற்றை கண்டான் தாராதுடிந்தால் வாழ்ந்து போதே, எனக்கு இன்னொரு கண்ணு கொடுக்க மாட்டியா, வேணா நீயே வச்சுட்டு வாழ், உனக்கு மூணு கண்ணு இருக்கு இன்னொரு நாலாவது கண் வேணுமா, வேணா வச்சுக்கையா வாழ்ந்து போ. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை நீரே பழிபட்டி, நான் ஒரு குற்றம் பண்ணல நீதாயா பழிபட்டி அப்படி எல்லாம் பேசுற இறைவனை குற்றவாளியாக ஆக்கி. இறைவன் குற்றவாளியா அல்ல, இவருடைய கோபமானது இறைவனை அப்படி பேச வைக்குது. இவரிடத்துல வருத்தம் தாங்காத நிலையில அப்படி நம்ம கூட ரொம்ப ரொம்ப வயத்த வலியோ ஒரு ஜுரமோ வந்துட்டு சுவாமியை கூட்டு கூட்டு பாக்குறோம், நோய் திங்களுக்கு சாமி கண்ணே கிடையாதுப்பா, இவருக்கு எத்தனை அபிஷேகம் பண்றேன் எவ்வளவு நான் வந்து இதெல்லாம் பண்றேன், கொஞ்சம் கூட கண்ணே இல்லையா அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு என்ன அப்படின்னு நாமே திட்டுறோம். எப்போ அந்த வருத்தம் எல்லை மீறி போகிற நேரம், அது மாதிரி இவருக்கு இந்த இறைவனை பிரிந்து வருத்தம் எல்லை மீறி போனோடனே இறைவனே உன்னை நாம பழிக்க போறேன், ஊர்ல எல்லாத்தையும் சொல்லி உன்னை பழிக்க போறேன்பா, எப்படி பழிப்பேன்னு ஒரு லிஸ்ட் போட்டு காட்டுறார் பழிக்கிறது எப்படி அப்படின்னு. உழைதரு நோக்கியர் மான் போன்ற கண் பார்வையை உடையவர், நோக்கியர் என்றால் பார்வையை உடையவர், உழை என்பது மான், மான் போன்ற நோக்கம், மான் எப்படி தடுமாறி தடுமாறி பார்க்குமோ அதுபோன்று பார்க்கின்ற பார்வை பெண்களுக்கு உண்டு. பெண்கள் யாராவது புதுசா ஒருத்தரை பார்த்து விட்டால் ஐயோ யாரோ என்னவோ நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருவோம்னு பயப்படுறது, திடீரென்று தன்னை அறியாம ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அதனாலே அவருடைய பார்வையை மான் போன்ற கண் என்று மானுக்கு இணையாக சொல்வது வழக்கம். மங்கையர்க்கரசியார் என்று நாம் ஒரு நாயன்மாரை 63 பேர்ல சொல்றோம், ஆனா அந்த பெயர் அவருக்கு ஒரு பட்டப்பெயர். மங்கையர்க்கரசியார் என்பது பெற்றோர்கள் வைத்த பெயர் அல்ல, பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் வைச்சார்கள், மானின் நேர்விழி என்பதுதான் அவருடைய பெற்றோர்கள் பெயர் வைத்தார். இந்த பழையாறையில பட்டீச்சுரத்துக்கு பக்கத்துல பழையாறையில அந்த மணிமுடி சோழன் என்ற ஒரு சோழன், ஒரு சாதாரண அளவில் ரொம்ப உயர்ந்த நிலையில இல்ல. சோழர்கள் தங்களுடைய பலம் ஒடுங்கி இருக்கிற காலத்துல அவனுக்கு ஒரு பெண் பிறந்தாள். ரொம்ப அழகான இருந்தது. அவன் யாரை கண்டாலும் அப்படி மருந்து பார்க்கிற நிலை இருந்ததுனால மானின் நேர்விழி மான் போன்ற கண்ணை உடையல்னு பேர் வச்சான். பேர் நீட்டமா வச்சாச்சு. ஏன்னா கூப்பிடும் போது ரொம்ப அலுப்பா இருக்கு எல்லாருக்கும். ஏ மானி, ஏ மானி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். மானி நேர்வழின்னு அவளுக்கு நீண்ட பெயரை நீட்டி கூப்பிடாம மானி மானின்னே சொன்னான். அது கூட பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. மானமுள்ளவளே மானமுள்ளவளே. சில பேரை பேரை சுருக்கணும்னா ரொம்ப விகாரமா இருக்கும். ஆனா இவரு பேரை சுருக்கின ரொம்ப அருமையான பேராமை. இந்த மானி என்ற பெயருடைய இந்த பெண்ண பாண்டி நாட்டுல இருந்த ஒரு மன்னன் கேக்குறான். அவன் கூனல், அழகே இல்லாதவன். இது அழகான பெண், ஆனா அவன் பெரிய சக்கரவர்த்தி. இந்த சோழன் எல்லாம் மிரட்டுறான், பெண்ணை கொடுக்கறியா இல்லாட்டி உன் நாட்டு மேல படி எடுத்து. சரி, பெண்ண கொடுக்கறேன்னு கொடுத்துறான். இந்த பெண்ண அவன் கல்யாணம் பண்ணி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் அவன் சமணனா போக, பிறகு ஞான சம்பந்தரை கூப்பிட்டு ஞான சம்பந்தர் வழியாக அந்த பாண்டியன் இடத்துல அழைச்சு போன. பாண்டியனுக்கு ஜொனம் வந்து படுத்திருக்கிற போது மங்கையக்கரசு ஒரு பக்கம் நிக்கிற, அந்த இவர்களுடைய பாண்டியனுடைய வலது கை பக்கத்துல ஞான சம்பந்தர் நிக்கிறார், இடது கை பக்கத்துல சமணர்கள் நிக்கிறார்கள். 1000 சமணர்கள், ஞான சம்பந்தரோட 5-6 பேர் தான் நிக்கிறாங்க. இத பாக்குற அந்த அம்மா ரொம்ப பயம் வந்து போச்சு. ஐயோ, இந்த 1000 பேர், இந்த 5 பேரை போட்டு அடிச்சாங்கன்னா இவங்க எங்க எப்படி தப்பிக்க முடியும்னு அந்த பயம் வந்து அப்படி மருந்து மண்டு பார்த்தால. இத ஞான சம்பந்தர் பாத்துட்டார். பார்த்த உடனே அந்த பெண்ணை பார்த்து கூப்பிட்டார். உன் பேருக்கு ஏத்தாவுல நீ பயப்படுறியே. மா நின்னே மாதரா ஆய் வழுதிக்கு மா பெரும் தேவிகள், மானின் வேவிழி மாதராய், மான் போன்ற பயப்படுகின்ற கண்ணை உடைய பெண்ணே, நீ ஏன் பயப்படுற? நீ யார் தெரியுமா? பாண்டியனுக்கு மனைவி. நீ ஒரு உத்தரவு போட்டா இந்த ஊரே ஆடும். மானின் நேர்விழி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவி. பாண்டியனுக்கு ஒரு பெரிய பட்டத்தரிசி பயப்படலாமா? இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? நீ பாண்டியனுடைய மனைவி, நீ ஒரு உத்தரவு போட்டா ராஜாவே பயப்படுவார். அப்படி இருக்கிற போது இந்த சமணர்கள் இங்க என்ன செய்ய முடியும்? நீ ஏன் பயப்படுற என்று அவர் சொல்றார். அதுக்கப்புறம் ஆனை மாமலை முதலிய இடங்களில் இருக்கிற இந்த இவர்களுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் என்றெல்லாம் அந்த பாட்டுல சொல்ற. அப்போ அந்த பெண்ணினுடைய முழு பெயரையும் மானினேர் விழி என்று வச்சுட்டார். அப்புறம் அவர் சுருக்கமா கூப்பிட்டாங்கல்ல மானின்னு. இந்த பெயரை இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல பண்ணார். அதே மதுரைக்கு போன ஞான சம்பந்தர் அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணார். மங்கையக்கரசி வளவர் ஓன் பாவை வரிவளை கைமட மானீகி. மங்கையக்கரசி ஒரு பட்டம் ஞான சம்பந்தர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அதான் சொல்றேன். அது 2வது வரியிலிருந்தா வரலாறே வருது. மங்கையக்கரசி வளவர்கோன் பாவை, சோழனுடைய மகளே. முதல்ல அவருடைய வரலாற்ற சோழன் வீட்டு பொண்ணே, நானும் சோழ நாட்டுக்காரன், நீனும் சோழ நாட்டுக்காரி என்ற அந்த உறவை முதல்ல காட்டுகிறார். வளவர்கோன் பாவை. அப்ப அவனுக்கு பெண்ணா பிறந்த போது உனக்கு என்ன பேர் வச்சார்கள்? மானினே வரிவளை கைமட மானி. உனக்கு மானின்னு அப்ப பேர் வைத்தார்கள். இன்னாருடைய மகள், உனக்கு மானி என்று பெயர். அப்ப நீ எப்படி இருந்த? ரொம்ப அழகா இருந்த. பங்கய செல்வி, தாமரப்பூவில இருக்கிற மகாலட்சுமி மாதிரி அழகா இருந்த. அந்த அழகா இருந்ததால் தான் இந்த பாண்டியன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆனாள் என்றால், பங்கய செல்வி பாண்டி மாதேவி. அதுக்கப்புறம் இந்த அழகினாலே இப்ப பாண்டி நாட்டுக்கு அரசியா வந்த. இப்ப என்ன அவனுக்கு பட்டம் காத்திருக்கு? இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நீ அரசியாக போகிறாய். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளையும் கையாளாகாதவர்கள், எல்லாரும் சமணரா போயிட்டார்கள். உன்னுடைய கணவனும் சமணரா போயிட்டான். எந்த ஆண்மகனாவது முயற்சி பண்ணி சமணத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி எழவில்லை. பெண்ணாகிய நீதான் இந்த சமணத்தை ஒழிக்கணும்னு எனக்கு ஆள் அனுப்பி நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆக இந்த மதுரைக்குள் இருக்கிற எல்லா பெண்களும் மனம் வருந்தாமல் இருக்க வேண்டும் என்று பெண்கள் ஆகிய அவர்களுக்கு நீ அரசியா இருந்து அவர்களை சமணத்தில் இருந்து சைவத்துக்கு கொண்டு வரணும் என்கிறதுக்காக நீ வந்ததினாலே மங்கையர்க்கு அரசி, மதுரை நாட்டு பெண்களுக்கெல்லாம் நீ அரசியா இருந்து ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறாய் என்ற அந்த வரலாற்று உணர்ச்சியோடு இந்த பாடலை அவர் பாடுறார். அப்ப மானிங்கிற பெயர் வருது, அந்த முழு பெயர் மானி நேருவிடின்னு அவர் செய்து பாடிடுறார்.